SBS தமிழ். வணக்கம் பாலா விக்கி அவர்களே.
வணக்கம் பயிர்கா, உங்களுடைய வணக்கம்.
உலகக்கோப்பை கால்பந்து போட்டி தொடர்பில் நாங்கள் வார வாரம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றும் சில முக்கியமான போட்டி முடிவுகள் பற்றியும் நடைபெற இருக்கின்ற போட்டிகள் பற்றியும் பார்க்கலாம். நடைபெற்று முடிந்த போட்டிகள் என்று பார்க்கின்ற போது ஆஸ்திரேலியாவின் முதலாவது போட்டி எதிர்பார்த்த முடிவினை பெறவில்லை இல்லையா?
நீங்கள் சொன்னது போலவே மிகவும் பலமான பிரான்ஸ் அணியை எதிர்த்து ஆஸ்திரேலியா அந்த போட்டியில் விளையாடி இருந்தது. 2-1 என்னும் அடிப்படையில் பிரான்ஸ் ஆஸ்திரேலியாவை அந்த போட்டியில் தோற்கடித்திருந்தது. இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான விடயமாக கருதப்படுவது என்னவென்றால், போட்டியின் 58வது நிமிடத்தில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக வழங்கப்பட்ட ஒரு பெனால்டி உதை தவறானது என்று பொதுவான கருத்து ஒன்று எழுந்திருந்தது. வீடியோ உதவி நடுவர் ஊடாகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அந்த முடிவு தவறு என்று தொடர்ந்தும் வாதிடப்பட்டு வருகிறது. இருந்தாலும் அந்த முதலாவது கோலை பிரான்ஸ் பெற்றது. 4 நிமிடத்தில் ஆஸ்திரேலியாவும் ஒரு பெனால்டியை பெற்று அந்த போட்டி சமநிலைக்கு வந்தது. போட்டி முடிவதற்கு 10 நிமிடங்கள் இருக்கையில் பிரான்ஸ் தமது 2வது கோலையை முறக்கி 2-1 என்னும் அடிப்படையில் ஆஸ்திரேலிய அணியை தோற்கடித்திருக்கிறது. 3 போட்டிகள் ஆஸ்திரேலியாவுக்கு உள்ளன. அந்த 3 போட்டிகளில் முதலாவதில் தோற்றாலும் அடுத்த 2 போட்டிகளில் வெல்வதன் மூலம் ஆஸ்திரேலியா அடுத்த சுற்றுக்கு போகும் நிலைமை காணப்படுகிறது. உலக தரவரிசையில் 36வது இடத்தில் இருக்கும் ஒரு நாடு, மிகவும் முன்னணி நாடுகளிடம் 2-1 என்னும் அடிப்படையில் தோல்வி அடைந்தது கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க முடிவு என்றே பொதுவாக கருதப்படுகிறது.
இதுவரை நடைபெற்று முடிந்த இன்னும் சில முக்கியமான போட்டி முடிவுகள், பலரை அதிர்ச்சிக்குள்ளாக்கின முடிவுகள் கூட இடம்பெற்றிருந்தன, அதை பற்றி சொல்லுங்கள்.
சரி, குறிப்பாக 4-5 போட்டிகள் இவ்வாறான எதிர்பாராத முடிவுகளை கொடுத்திருந்தன. முதலாவது போட்டியாக போர்ச்சுகல் அணிக்கும் ஸ்பெயின் அணிக்கும் இடையில் நடைபெற்ற போட்டியை பார்க்கலாம். ஸ்பெயின் அணி உலக கிண்ணத்தை வெல்லும் வாய்ப்புகளை கொண்டிருக்கும் அணிகளில் ஒன்று என கருதப்படுகிறது. போர்ச்சுகல் உலகின் மிகச்சிறந்த உதைப்பந்தாட்டு வீரரான கிறிஸ்டியானா ரொனால்டோவை கொண்டிருந்தாலும் கூட இந்த போட்டியில் வெல்வது சிரமம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் 2 அணிகளும் மாறி மாறி கோல்களை இறக்கியிருந்தன. 3 கோல்கள் ஸ்பெயின் பெற்றது. ரொனால்டோ 4வது நிமிடத்திலும் 44வது நிமிடத்திலும் போட்டி முடிவதற்கு சில நிமிடங்கள் இருக்கையில் 88வது நிமிடத்திலும் 3வது கோலை அடித்து இந்த போட்டியை ரொனால்டோ 3 ஸ்பெயின் 3 என்ற அடிப்படையில் சமன் செய்திருந்தார்.
The world holds its breath and Ronaldo does the job. He has scored against Spain now. And you can see what it means to him. It's early in the piece.
இது ஒரு அதிர்ச்சி முடிவாகவே ஸ்பெயினால் பார்க்கப்பட்டது. இருந்தாலும் இவ்வாறான சிறப்பான ஒரு வீரர் தமது அயல் நாட்டுக்கு எதிராக நன்றாக விளையாடியதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாகவே கருதப்பட வேண்டும். இது 3-3 என நடைபெற்ற போட்டி முடிவு. அடுத்த முடிவு ஜெர்மனி மெக்சிகோ அணிகளுக்கு இடையிலானது. ஜெர்மனி 2014 ஆண்டின் உலக கிண்ண சாம்பியன் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். தொடர்ந்து வந்த போட்டிகள் என்று பார்க்கும் இடத்து 2010 ஸ்பெயின் அணியை அரை இறுதியில் தோற்கடிக்க தவறிய பின்னர் இந்த உலக கிண்ணங்களில் பெற்ற முதலாவது தோல்வியாக இது அமைந்திருந்தது. போட்டியின் 35வது நிமிடத்தில் மெக்சிகோ வீரர் லொசானோ ஒரு கோலை பெற்றிருந்தார்.
Nicely done again. Here goes Hernandez taking on Boateng. He's got support here from Lozano. Cuts it back inside. It's Lozano! It's 1-0 Mexico! And the man who's shone through the qualifiers has lit up the opening game in Group F. It's Hernan Lozano!
அதற்கு பின்னர் மிகுந்த பலத்த முயற்சிகளை ஜெர்மனி எடுத்த போதிலும் மேலதிக கோல்கள் ஏதும் இறங்காமல் இந்த போட்டி 1-0 என மெக்சிகோ அணிக்கு சாதகமாக முடிந்திருக்கிறது. உலக கிண்ண போட்டிகள் என்று பார்க்கும்போது ஒரு போட்டி தொடரில் முதலாவது போட்டியில் பெற்ற தோல்வி என்று 1982 ஆண்டுக்கு பின்னர் முதல் தடவையாக ஜெர்மனி இவ்வாறான தோல்வியை சந்தித்திருக்கிறது. இன்னொரு போட்டி என்று பார்த்தால் பிரேசில் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலானது. குரூப் இ போட்டியான இதில் பிரேசில் அதிக சிரமமின்றி வெல்லும் என்றே எதிர்பார்க்கப்பட்டது. அவ்வாறே மிக சிறப்பாக அந்த அணி விளையாடி கொண்டிருந்த போதிலும் 20வது நிமிடத்தில் முதலாவது கோலை கோட்டினியோ பிரேசிலின் சார்பில் பெற்றிருந்தார். அரை நேரம் முடிந்து 5 நிமிடத்தில் சுவிட்சர்லாந்து சார்பில் ஜூபா ஒரு கோலை பெற்றிருந்தார். 1-1 என இந்த போட்டி நிறைவு பெற்றது. உலக கிண்ண தொடர் ஒன்றின் முதலாவது போட்டியில் வெல்ல தவறிய போட்டி என்ற அடிப்படையில் 1978 பின்னர் 40 முதல் தடவையாக இந்த முதலாவது உலக கிண்ண போட்டியில் பிரேசில் வெல்ல தவறியிருக்கிறது. இன்னொரு போட்டி அர்ஜென்டினா ஐஸ்லாந்து அணிகளுக்கு இடையிலானது. அர்ஜென்டினா பல உலக கிண்ண சாம்பியன்களை வென்ற ஒரு பிரபலமான நாடு. ஐஸ்லாந்து முதல் தடையாகவே இந்த உலக கண்டம் ஒன்றுக்கு வந்திருக்கிறது. அவர்கள் ஒன்றுக்கு ஒன்று என இந்த போட்டியை நிறைவு செய்திருக்கிறார்கள். உலகின் முன்னணி வீரர்களில் ஒருவரான மெர்சி அர்ஜென்டினாவின் சார்பில் விளையாடுகிறார் என்பதும், அவருக்கு கிடைத்த ஒரு பெனால்டி உதையை அவர் கோலாக மாற்ற தவறியதும் இந்த அர்ஜென்டினாவின் தோல்விக்கு ஒரு காரணம் என்றும் கருதப்படுகிறது. இந்த அடிப்படையில் பல முக்கிய முடிவுகளை ஏற்கனவே சில நாட்களில் உலக கிண்ணம் 2018 கண்டிருக்கிறது. இன்று அதிகாலை நடைபெற்ற ரஷ்யா எஜிப்த் அணிகளுக்கு இடையிலான போட்டியை தவிர்த்து பார்க்கும் இடத்து, இந்த தொடரில் விளையாடி கொண்டிருக்கிற 32 நாடுகளும் அணிக்கு ஒரு போட்டி என நிறைவு செய்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் நாங்கள் முடிவுகளை தொகுத்து பார்க்கலாம். குரூப் ஏ யில் நடைபெற்ற போட்டிகளில் ரஷ்யா சவுதி அரேபியாவை 5-0 என்ற அடிப்படையிலும், உருகுவே எஜிப்டை 1-0 என்ற அடிப்படையிலும் தோற்கடித்திருந்தன. குரூப் பி யில் ஈரான் மொராக்கோ அணியை 1-0 என்ற அடிப்படையில் தோற்கடிக்க போர்ச்சுக்கல் ஸ்பெயின் அணிகள் 3-3 என சமநிலையிலான முடிவொன்றை கண்டிருந்தன. குரூப் சியில் பிரான்ஸ் அணி ஆஸ்திரேலியாவை 2-1 என்ற அடிப்படையிலும், டென்மார்க் அணி பெரு அணியை 1-0 என்ற அடிப்படையிலும் தோற்கடித்திருந்தன. குரூப் டியில் அர்ஜென்டினா ஐஸ்லாந்து அணிகள் 1-1 என்ற சமநிலை முடிவை கண்டிருக்கையில், குரோஷியா அணி நைஜீரியா அணியை 2-0 எனும் அடிப்படையில் தோற்கடித்திருந்தது. குரூப் இயில் பிரேசில் சுவிட்சர்லாந்து அணிகள் 1-1 என சமநிலையிலான முடிவை பெற்றன. சர்பியா அணி கோஸ்டரிக்கா அணியை 1-0 என்ற அடிப்படையில் தோற்கடித்திருந்தது. குரூப் எஃப்இல் மெக்சிகோ அணி ஜெர்மனி அணியையும், ஸ்வீடன் அணி சவுத் கொரிய அணியையும் 1-0 என்ற அடிப்படையில் தோற்கடித்திருந்தன. ஜி குரூப்பில் பெல்ஜியம் அணி பனாமா அணியை 3-0 என்ற அடிப்படையிலும், இங்கிலாந்து டுனிசியா அணியை 2-1 எனும் அடிப்படையிலும் தோற்கடித்திருந்தன. குரூப் எச் இல் ஜப்பான் அணி கொலம்பியா அணியை 2-1 என்ற அடிப்படையிலும், செனகல் அணி போலந்து அணியை 2-1 என்ற அடிப்படையிலும் தோற்கடித்திருந்தன. இந்த அடிப்படையில் முதற் சுற்று நிறைவு பெற்றிருக்கிறது. இன்று அதிகாலை நடைபெற்ற ரஷ்யா எஜிப்த் போட்டியில் ரஷ்யா அணி எஜிப்த் அணியை 3-1 என்னும் அடிப்படையில் தோற்கடித்ததால் ரஷ்யா அடுத்த சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்ட இந்த உலக கிண்ணத்தின் முதலாவது அணியாக வந்திருக்கிறது.
என்ன அடிப்படையில் அடுத்த சுற்றுக்கு அணிகள் தெரிவாகும் என்பதை சொல்லுங்கள். அதே போன்று இனி நடைபெற இருக்கின்ற சில போட்டிகள் பற்றியும் கூறுங்கள்.
ஒரு குரூப் என்று பார்க்கும் பொழுது அங்கே 4 அணிகள் காணப்படும். தமக்கடையில் நடைபெறும் போட்டியில் வெற்றி பெறும் அணி 3 புள்ளிகளை பெறுகையில், சமநிலையில் போட்டிகளை முடிக்கும் அணிகள் ஒவ்வொரு புள்ளியை பெறும். தோல்வி பெறும் அணி புள்ளி ஏதும் பெறாது. இந்த அடிப்படையில் இந்த முதல் சுற்று போட்டிகள் அணிக்கு 3 என நிறைவு செய்யப்பட்ட பின்னர் ஒவ்வொரு பிரிவிலிருந்தும் 2-2 அணிகள் அடுத்த சுற்றுக்கு தெரிவாகும். 2க்கு மேற்பட்ட அணிகள் சமநிலையிலான புள்ளிகளை பெறும் இடத்து முதலில் புள்ளிகள் அடிப்படையில் பிரிக்கப்பட்டு அதன் பின்னர் மொத்தமாக அவர்கள் எத்தனை கோல்களை அதிகமாக பெற்றிருக்கிறார்கள் என்பதை பார்ப்பார்கள். அதன் பின்னர் மொத்தமாக அவர்கள் எவ்வளவு கோல்களை இறக்கி இருக்கிறார்கள் என்பதை பார்ப்பார்கள். அதுவும் சமநிலையில் இருந்தால் தமக்கிடையில் விளையாடுகிற போது எவ்வாறான முடிவுகள் வந்தன என்று பார்க்கப்படும். இதற்கு பின்னரும் இந்த அணிகள் சமநிலையில் காணப்பட்டால் முறையாக விளையாடி இவர்கள் யார் என்ற அடிப்படையில் மொத்தமாக பெற்ற மஞ்சள் அட்டைகள், சிவப்பு அட்டைகள் போன்றவற்றை எண்ணுவது ஒரு முறையாக காணப்படுகிறது. எல்லா அடிப்படையிலும் இந்த அணிகள் சமநிலையில் வந்துவிட்டால் ஃபீஃபா ஒரு டாஸ் அடிப்படையில் அடுத்த சுற்றுக்கு போகும் அணியை தெரிவு செய்யும். இந்த அடிப்படையில் 16 அணிகள் அடுத்த சுற்றுக்கு தெரிவாக இருக்கின்றன. அடுத்த போட்டிகள் என்று பார்க்கும் இடத்து ஆஸ்திரேலியாவின் போட்டிகளை பார்ப்பது முக்கியம். ஆஸ்திரேலியா நாளை இரவு 10 மணிக்கு டென்மார்க் அணிக்கு எதிராக விளையாடுகிறது. அதன் பின்னர் அடுத்த புதன் நள்ளிரவு 12 மணிக்கு பெரு அணிக்கு எதிராக விளையாடும். இந்த 2 போட்டிகளிலும் வெல்வதன் மூலமே அடுத்த சுற்றுக்கு போகும் நிலைமையில் ஆஸ்திரேலியா காணப்படுகிறது என்பதையும் சொல்லலாம். உடனடியாக நடைபெற இருக்கும் போட்டிகள் என்று பார்த்தால் இன்று இரவு போர்ச்சுக்கல் மொராக்கோ அணிகள் 10 மணிக்கு விளையாடுகின்றன. நாளை உருகுவே சவுதி அரேபியா மற்றும் ஈரான் ஸ்பெயின் அணிகள் அதிகாலை விளையாடியதை தொடர்ந்து டென்மார்க் ஆஸ்திரேலியா போட்டி நாளை இரவு 10 மணிக்கு நடைபெறும். வெள்ளிக்கிழமை அன்று பிரான்ஸ் பெரு அணிகளும் அர்ஜென்டினா குரோஷியா அணிகளும் அதிகாலை போட்டிகளில் கலந்து கொள்வதை தொடர்ந்து வெள்ளி இரவு பிரேசில் கோஸ்டரிக்கா அணிகள் இரவு 10 மணிக்கு விளையாட இருக்கின்றன. இந்த போட்டிகள் மும்முரமாக ரஷ்யாவில் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. எவ்வாறான சிக்கல்களும் இல்லாமல் எல்லா போட்டிகளுமே இதுவரை நிறைவு பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். ஆஸ்திரேலியா விளையாடுவதற்கு பயிற்சி பெற தெரிவு செய்யப்பட்ட நகரத்தில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஒன்று ஏற்பட்டதை தொடர்ந்து சில நடைமுறை சிக்கல்களை ஆஸ்திரேலியா அணி எதிர்பார்த்திருந்தது. அதேவேளையில் ஆஸ்திரேலியாவின் உதைபந்தாட்ட ரசிகர்களுக்கு மிகவும் ஏமாற்றமான நிலைமை ஒன்று காணப்பட்டிருப்பதையும் சொல்ல வேண்டும். SBS தொலைக்காட்சி ஒரு நாளின் முக்கிய போட்டி ஒன்றை தெரிவு செய்து அதை மட்டுமே இலவச ஒளிபரப்பு செய்யும் என்பதும், தமது வானொலியில் பல மொழிகளில் ஒலிபரப்பு உடான நேர்முக விவரம் தெரிவிக்கப்படும் என்ற ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது. இதே வழியில் மத்திய ஒளிபரப்புகளை ஆப்டஸ் தமது ஊடகங்கள் மூலம் செய்யும் என்றே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இருப்பினும் ஆப்டஸ் ஒளிபரப்பு தடங்கல்கள் பலவற்றை எதிர்கொண்டதால் இரவு இந்த போட்டிகளை பார்ப்பதற்காக காத்திருந்த நேயர்கள் மிகவும் ஏமாற்றத்துக்கு உள்ளாகியதுடன் பலவிதமான முறைப்பாடுகளையும் செய்திருந்தார்கள். இந்த முறைப்பாடு எல்லா மட்டங்களிலிருந்தும் எழுந்திருந்தது. குறிப்பாக ஆஸ்திரேலியாவின் பிரதமர் மால்கம் டர்ன்புல் இது கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க ஒன்று அல்ல என்ற அடிப்படையில் கருத்து தெரிவித்திருந்தார். அதே கருத்தை ஆஸ்திரேலியாவின் எதிர்கட்சி தலைவர் பில் ஷோர்டனும் பிரதிபலித்திருந்தார். இதை நீக்கும் பொருட்டு ஆப்டஸ் 48 மணி நேரத்துக்கு தமது எல்லா ஒளிபரப்புகளையும் எஸ்பிஎஸ் ஊடாக இலவசமாக கொண்டு வருவோம் என்று அறிவித்திருந்தது. அந்த அடிப்படையில் 2 நாட்களாக எஸ்பிஎஸ் எல்லா போட்டிகளையும் நேயர்களுக்கு எடுத்து வருகிறது. இதுவரை தீர்க்கமான தொழில்நுட்ப தீர்வு ஒன்று காணப்படவில்லை என்ற செய்தியும் இப்போது வெளிவந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் எஸ்பிஎஸ் இந்த போட்டிகளை தொடர்ந்து ஒளிபரப்பு நிலைமை காணப்படுகிறது என்றும் ஊகங்கள் வெளிவந்திருக்கின்றன. ஃபண்டிங் கட்ஸ் என்று சொல்லப்படுகிற நிதி வெட்டு காரணமாக எஸ்பிஎஸ் முழு போட்டிகளையும் ரசிகர்களுக்கு கொண்டு வர முடியவில்லை என்ற ஒரு கருத்தையும் எஸ்பிஎஸ்இன் முதல்வர் தெரிவித்திருந்த செய்தியும் நேற்று வெளியாக இருக்கிறது.
மிக்க நன்றி பாலாவிக்கி அவர்களே. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி குறித்த பல தகவல்களை எடுத்து வந்தீர்கள். மீண்டும் அடுத்த புதன்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
வணக்கம்.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.